டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்தை சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 6 அதிகாரத்திற்காக சில முகவுரை பகுதியை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த 6 அதிகாரத்தை குறித்து மேலும் சில காரியங்களை சிந்தித்து வசனங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்திற்குள் நாம் வரும்பொழுது காட்சி பூமிக்கு வருகிறது. அப்படியானால் சபையானது பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதும் பூமிக்கு என்ன நேரிட்டது என்ற கேள்வி எழும்புகிறது. இந்த பூமியில் மகா உபத்திரவம் நேரிடுகின்றது. அதையே வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் முதல் 18 அதிகாரம் வரை நமக்கு தெரிவிக்கிறது. 7 முத்திரைகளை உடைய புத்தகத்தின் 7 முத்திரைகளை உடைத்து திறப்பதே வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் முதல் 8 அதிகாரம் முதலாம் வசனம் வரை கூறப்பட்டிருக்கிறது. இந்த 7 முத்திரைகளும் மகா உபத்திரவத்தை துவக்குகின்றது. ஆண்டவராய் இயேசு முத்திரைகளை உடைக்கவும் 4 குதிரைகளும் புறப்பட்டது. இந்த காலத்தில் இரத்த சாட்சிகள் மரித்ததையும் மகா கோபாக்கினையின் நாள் வருவதையும் பார்க்கிறோம். மிகவும் ஒழுங்கும் கிரமமுமாக 7 முத்திரை 7 எக்காலங்கள் ஊதப்படுவதை அறிமுகப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரம் 2 வசனம் முதல் 11 அதிகாரம் 19 வசனம் வரை இதை நாம் பார்க்கலாம். 7 எக்காலம் 7 திடுக்கடை செய்யும் மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12-13 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். கடலிலிருந்து வந்த மிருகம் 7 கோப கலசங்களை அறிமுகப்படுத்துகின்றது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 15-16 வசனங்களிலே பார்க்கிறோம். கடைசி கோப கலசம் பாபிலோனின் பாரம் அல்லது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அத்துடன் மகா உபத்திரவ காலம் முடிவடைகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதிகாரங்களிலே இதை நாம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறார். பாபிலோன் மீதே முதலாவது மற்றும் கடைசி நியாய தீர்ப்பு இடம்பெறுகிறது. பாபிலோனில் கட்டப்பட்ட பாபில் கோபுரம் தேவனுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட முதல் எதிர்ப்பை தெரிவிக்கின்றது. ஆதியாகமம் 11 அதிகாரம் 1-9 வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மதத்திலும் அரசியலிலும் பாபிலோன் தேவனுக்கு எதிரான கடைசி எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கிறது. இத்துடன் இந்த பூமியிலே மனிதனின் குறுகிய வாழ்நாள் முடிவடைகிறது. முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தை திறக்கக்கூடிய தகுதியுடையவரே நமக்கு முக்கியமானவராகும். இப்பொழுது அவர் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் முதலாவது பார்த்தது போல இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி காட்டுவது. இனிமேல் அவர் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவைகள் அனைத்தும் இந்த பூமியிலிருந்து அகற்றப்பட்டுவிட்டது. அவர் இனிமேல் நமக்காக பரிந்து பேசுகிறவராக நிற்கின்ற மகா பிரதான ஆசாரியனும் அல்ல. புத்தகத்தின் முத்திரைகளை உடைக்கும் பொழுது அவர் தேவனின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற நியமனம் பெற்றவராயிருக்கிறார். எக்காலம், தூதர்கள், கலசங்கள் ஆகிய அனைத்துமே மகா உபத்திரவத்தின் நியாய தீர்ப்புகளாக முத்திரைகளை உடைக்கும் பொழுது வெளிப்படுகிறது. மகா உபத்திரவம் பரலோகத்திலிருந்து இயக்கிவிடப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழு செயலையும் இயக்குகிறார். இதைத்தான் சங்கீதம் 2:9 இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நிறைவேறப்போவதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். இதுவே பூமியின் மீது கூறப்பட்டுள்ள நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பினின்று சபை விடுவிக்கப்படும். அவர்கள் சிறந்தவர்கள் என்பதனாலே அல்ல, அவர்கள் பாவிகள்தான். ஆனால் அவர்கள் தேவனின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய கிருபையை புறக்கணித்தவர்கள் மாத்திரமே மகா உபத்திரவ காலத்திற்குள் செல்வார்கள். எனவேதான் வானொலி மூலமாக அனைவரும் கேட்கும்படியாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கேட்டு அவர்கள் செய்யும் தீர்மானத்தின் அடிப்படையில்தான் அவர்கள் மகா உபத்திரவத்திற்கு பங்குள்ளவர்களா அல்லவா என்பது தீர்மானிக்கப்படும். இந்த பூமியின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பிற்கு முன்பான ஆயத்தத்தை 4 மற்றும் 5 அதிகாரங்கள் தெரிவிக்கிறது. 4 அதிகாரத்தில் சிங்காசனத்தையும் திருத்துவ தேவனையும் காண்கிறோம். 5 அதிகாரத்தில் புஸ்தகத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறோம். சில குறிப்பிட்ட காரியங்கள் மகா உபத்திரவத்தின் கொடூரத்தையும் வேதனையையும் அதிகரிக்கிறது. மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இனிமேலும் பொல்லாப்பை பொறுத்துக் கொள்வதில்லை. அதற்காக அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதில்லை. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னதாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே விசுவாசிகளை கிறிஸ்துவின் சரீரமாக ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களில் வாசம் பண்ணி அவர்களை பரிசுத்தாவினாலே நிரப்பி அவர்களை இந்த உலகத்திலே வழிநடத்தும் புதிய ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்த உலகத்தினின்று சபையை எடுத்துக் கொள்வதனால் அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவார் என்பதல்ல. பரிசுத்தாவியானவர் இங்குதான் இருப்பார். ஆனால் அவர் எவ்விதத்திலும் அநீதியை பொறுத்துக் கொள்வதில்லை. அப்பொழுது சிறிது நாட்கள் மனிதனும் சாத்தானும் இந்த உலகத்திலே இருப்பார்கள். இரண்டாவதாக, ஒளியாகவும் உப்பாகவும் காணப்பட்ட சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். இந்த உலகத்திலே சபைக்கு சிறிதளவே செல்வாக்கு இருந்த போதிலும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு ஒன்றும் காணப்படுவதில்லை. மூன்றாவதாக, தனக்கு இன்னமும் மிகவும் குறுகிய காலமே உண்டு என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அவன் முயற்சிப்பான். இந்த காலத்தை சாத்தான் தனக்கு சாதகமாக்கிக் கொள்வான். தேவனும் அவனுக்கு அனுமதி கொடுக்கப் போகிறார். நான்காவதாக, பொல்லாத மனிதர்கள் சட்டவிரோதமான தங்கள் திட்டங்களை எல்லாம் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி செயல்படுத்துவார்கள். சிறிது காலம் இந்த உலகம் அந்திக்கிறிஸ்துவின் கைகளிலே விடப்படும். ஐந்தாவதாக, தேவனிடத்திலிருந்து நேரடியான நியாய தீர்ப்பு இடம்பெறும். இதனை 6:17 பார்க்கிறோம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். மகா உபத்திரவு நாட்களிலே திடீரென அனைத்தும் நேரிடுவதில்லை. முத்திரைகள் வரிசையாக ஒவ்வொன்றாக உடைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:6 முதல் எதிர்காலத்திலே நிகழப்போகின்றவைகளையே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளிலே ஒன்றும் இன்று நிறைவேறவில்லை. 7 சபைகளை பற்றி தெரிவிக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷத்தின் பகுதியை நாம் சரித்திரத்திற்குள்ளே பொருத்தலாம். ஆனால் அதன் பின் கொடுக்கப்பட்டுள்ள பகுதியை நாம் சரித்திரத்திற்குள்ளே கொண்டு வர முடியாது. தீர்க்க தரிசனங்களை விளக்கி கூறும்பொழுது வருங்கால நிகழ்ச்சிகள், சரித்திர நிகழ்ச்சிகள் என்ற இரண்டு பெரும் பிரிவுகள் காணப்படுகின்றது. இது வெளிப்படுத்தின விசேஷத்திலே தெளிவாக தெரிகிறது. சரித்திர கோட்பாடுகள், இவைகள் அனைத்தும் சரித்திரம் என்றும் இவைகள் சரித்திரத்தில் சரியாக பொருந்தும் என்றும் கூறுகிறது. அப்படி கூறுகின்ற பலரும் இந்த அதிகாரம் முதல் இது எதிர்காலத்தை குறிக்கிறது என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் காணப்படுகிற அனைத்துமே வருங்காலத்திலே இடம்பெறப்போகும் சம்பவங்களாகவே இருக்கிறது. அவைகள் எவ்விதத்திலும் சரித்திரத்தில் பொருந்துவதில்லை. சரி, முதல் முத்திரை உடைக்கப்படுதலை குறித்தும் வெள்ளை குதிரையில ஏறியிருக்கிறவரை குறித்தும் பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 முத்திரைகளிலே முதலாவது முத்திரையை உடைத்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6:1-2 வசனங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன்மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கிறிஸ்து எல்லா முத்திரைகளையும் வரிசையாக ஒவ்வொன்றாக உடைக்கப் போகிறார். அவரே அனைத்தின் மீதும் முழு கட்டுப்பாடு உடையவராயிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும் அவரது கட்டளையின்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது 4 குதிரைகள் மீது ஏறியிருக்கிறவர்களும் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள். முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டதும் நீ வந்து பார் என்பதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் சரியானபடி பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற கட்டளை என்பதால் போ என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். திரும்பவுமாக யோவான் கேட்கவும் பார்க்கவும் செய்கிறார். வெள்ளை குதிரையின் மேல் ஏறியிருந்தவன் குறிப்பிடுகின்ற அர்த்தம் என்ன என்பதை வெளிப்படுத்த பல வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகிறது. வெள்ளை குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவன் கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றான் என்பதை பல வேத அறிஞர்கள் கூறுகின்ற கருத்துக்களிலே முதன்மையானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக 45 சங்கீதத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தையும் குறிப்பிடுகிறார்கள். வேறு சிலர் வெள்ளை குதிரையின் மீது ஏறியிருக்கிறவன் அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடுகிறான் என்று கூறுகிறார்கள். முத்திரைகளை உடைக்கின்ற ஆண்டவராய் இயேசு உடனடியாக மாறி குதிரையின் மீது ஏறி வருவது என்பது கடினமானதாகும். எனவே வெள்ளை குதிரையின் மீது ஏறி வருகிறவன் அந்தி கிறிஸ்து என்பதே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவின் நகலாக வரப்போகின்ற கிறிஸ்துவை போன்றே பாவனை செய்கிறவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் இந்நாட்களிலே உலக சர்வாதிகாரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது முற்றிலும் உண்மை. உலக நாடுகள் அனைத்தும் கலங்கியிருக்கிறது. சட்டவிரோதமான செயல்கள் தலை தூக்கி நிற்கிறது. அரசாங்கத்தால் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. ஆட்சி செய்ய வரப்போகின்ற ஒருவருக்காக இவைகள் யாவும் ஆயத்தம் செய்யப்படுகிறது. அந்திகிறிஸ்து வில்லனாக தோன்றப் போவதில்லை. சாத்தானின் தூதர்கள் அனைவரும் ஒளியின் தூதர்களே. அவனுக்கு கொம்புகளும் வளைந்த நகங்களும் காணப்படப் போவதில்லை. மாறாக இதுவரையில் உலகம் காணாத மிகவும் அழகான தோற்றமுடையவனாகவே அந்திகிறிஸ்து காணப்படுவான். அவன் தனது சொந்த பெயரிலேயே தோன்றுவதனால் உலகம் அவனை தெரிந்தெடுத்து அவனை புகழும். ஆனால் அவன் அதிகாரத்திற்கு வந்ததும் அவன் உலகத்திற்கு கேடு விளைவிப்பவனாக இருப்பான். உலகம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பலவிதமான ஆயுதங்களை கண்டுபிடித்தும் பொருளாதாரத்திலும் சுய சார்புள்ளதாக விளங்க வேண்டும் என்ற பல அறிவியல் நுட்பங்களை செய்தாலும் இந்த உலகத்திலே அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த ஒருவரை கண்டுபிடிப்பதிலே தோற்றுவிட்டது என்று பேராசிரியர் டைன்ஸ்பி என்பவர் சொல்கிறார். உலகத்திலே ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடித்தளத்தின் மீதே அந்திகிறிஸ்து தோன்றுவான். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே உலகம் எங்கு திரும்பினாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று உலகத்திற்கு அதிக தேவை என்று மக்கள் உணர்வது சமாதானத்தை தான். எனவே உலகம் இன்று சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவனையே தேடிக்கொண்டிருப்பதால் அப்படிப்பட்ட ஒருவன் தோன்றும் பொழுது அவன் பரலோகத்திலிருந்து வந்தானா நரகத்திலிருந்து வந்தானா என்பதையெல்லாம் அவர்கள் கேட்கப் போகிறதில்லை. அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வந்ததும் சமாதானத்தை குறித்து பேசுவான். அப்பொழுது மக்கள் எல்லாரும் ஏற்கனவே சமாதானத்தை வாஞ்சித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசிப்பதாக மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் உலகம் மகா உபத்திரவத்திற்குள் பிரவேசிக்கும். மகா உபத்திரவம் ஆட்டுக்குட்டியைப் போன்று உள்ளே நுழைந்து சிங்கத்தைப் போல வெளியேறும். உலக சமாதானம் என்னும் பெரிய பொய்யை இந்த உலகம் நம்பும். எனவே வெள்ளை குதிரையின் மீது ஏறியிருக்கிறவன் கிறிஸ்துவாக இருக்க முடியாது. எனவே சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமாயிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பரலோகத்திலிருந்து ஏக்கி குதிரையின் மீது ஏறியிருக்கின்ற 4 பேரையும் புறப்படச் செய்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 19 அதிகாரத்திலே கிறிஸ்து தெளிவாக அடையாளம் காண்பிக்கப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வெளிப்படுத்தின விசேஷம் இவ்வளவு தெளிவாக நடைபெறப் போகிற காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் ஏற்கனவே வேதத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற பகுதிகளுக்கு நாம் எவ்வண்ணமாய் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். வேதத்தின் மற்ற எல்லா அதிகாரங்களையும் மற்ற எல்லா பகுதிகளையும் மற்ற எல்லா சத்தியங்களையும் நாம் எவ்வளவோ அறிந்திருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாய் நாம் அறிந்து வருகிறோம். ஏற்கனவே அறிந்திருக்கிற பகுதிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாத ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாய் காணப்படுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆண்டவர் வெளிப்படுத்திய வசனங்களுக்கு மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை எவ்வளவோ காலமாய் கேட்டு வருகிற ஒரு சகோதரனாய் சகோதரியாயிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாயிருக்கிறதா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருக்கிறார் என நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, நான் ஏன் தான் வாழ்கிறேனோ, எதற்கு நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறியோடு சந்தேகத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டே வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் அவர் கொடுக்க ஆவல் உள்ளவராய் காத்துக்கொண்டே இருக்கிறார். நோக்கமற்ற உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கும்பொழுது உங்கள் அனுதின வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாயும் சந்தோஷம் நிறைந்ததாயும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்று வருகிற நாம் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே தொடர்ந்து நமக்கு கிருபை செய்வாராக.
கலங்காதே கிறிஸ்து இயேசுவே, உனக்கு நல்ல நேச தள்ளாடி நொந்து நீ கலங்காதே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 30:18. நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 30:18.